ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திரு பாச்சிலாச்சிராமத்து பதிகம் துணிவளர் திங்கள். வழங்குபவர் திரு வி சுப்பிரமணியன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
திருச்சிற்றம்பலம் பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடிபோற்றி, வாழி திரு நாவலூர் வன்றொன்றர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திருஞான சம்பந்தர் தேவாரத்துலேருந்து ஒரு பதிகம். இது முதல் திருமுறையில் 44 பதிகம். இதை பாடின ஸ்தலம் திருப்பாச்சில் ஆச்சிராமம். இந்த பேரில் இன்றைக்கி கேட்டால் யாருக்கு எதுவும் தெரியாது. இன்றைக்கி அந்த ஊருக்கு பேர் திருவாசி. இந்த திருவாசி அப்படிங்கிற ஊர், நீங்கள் திருச்சிராப்பள்ளி போயிருந்தாலும் திருச்சிராப்பள்ளிக்கு பக்கத்தில் திருவானை காவல் இருக்குது. அந்த திருவானை காவல்லேருந்து ஒரு 9-10 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது இந்த திருவாசிங்கிற கிராமம். திருவானை காவல்லேருந்து கொள்ளிடக்கரையை பாலத்தால் கொள்ளிடத்தை தாண்டி அப்புறமா அங்கே இடது பக்கம், அதாவது மேற்கு பக்கமாக திரும்பி ஒரு 5-6 கிலோமீட்டர் போனாக்க இந்த ஊர் வரும், திருவாசிங்கிற கிராமம். திருஞான சம்பந்தர் இப்படி பல ஸ்தலங்களையும் தரிசனம் பண்ணிட்டு அவர் இப்படி க்ஷேத்திரானமாக போகிறப்போ இந்த திருவாசிங்கிற ஊருக்கு வர்றார். அப்போ இந்த ஊர் இல்லை ஒரு குறுநில மன்னன் ஆண்டு கொண்டு இருக்கிறான். அதாவது நம்ம சேர சோழ பாண்டியர்கள் பெரிய ராஜாக்கள் அவர்கள்லாம், ஆனால் அவர்கள் நேரடியாக எல்லாத்தையும் ஆட்சி பண்ணுறதில்லை. இல்லை அவர்களுக்கு கீழே குறுநில மன்னர்கள் இருப்பாள், அவெல்லாம் வந்து கப்பம் கட்டுவா அதெல்லாம் பண்ணுவாங்க நம்ம படிச்சிருக்கோம். அதாவது இந்த குறுநில மன்னர்கள்னாக்கா தேவையில்லாம லோக்கல் ஏரியா டு ரூல் ஆஸ் எ ரெப்ரஸன்டேட்டிவ் மாதிரி. அதனால் இந்த குறுநில இது வந்து மழை நாடு அப்படின்னு இந்த ஒரு மழவர்கள் ஆட்சி பண்ண இது. இது அதில் இந்த பாச்சல் அப்படிங்கிறது ஒரு ரீஜன். எப்படி நம்ம ஸ்டேட் டிஸ்ட்ரிக் சிட்டி அப்படின்லாம் சொல்கிறோமோ அது மாதிரி அந்த காலத்தில் நாடு அப்படின்னா ஒரு ரீஜன். அந்த நாட்டுக்குள்ளே கூற்றம் அப்படிம்பா, கூற்றம்னாக்கா அது ஒரு ஸ்மால் ரீஜன் வச்சுக்கோங்களேன், அதாவது ஒரு தாலுக்கா அப்படிம்பா இந்த காலத்து தமிழில். அது மாதிரி இட்ஸ் லைக் மாவட்ட அளவுக்கு பெருசு இல்லை, ஆனால் பல ஊரில் உள்ளடங்கியது ஒரு கூற்றம். அந்த கூட்டத்துக்குள்ளே பாச்சில்ங்கிறது அந்த கூட்டத்தோட பேர், அதில் ஆச்சிராமம்ங்கிறது இந்த ஊரோட பேர். அதனால் அதான் அது பாச்சில் ஆச்சிராமம்னா பாச்சில்ங்கிற கூட்டத்தில் இருக்கிற ஆச்சிராமம்ங்கிற ஊர் அப்படின்னு அர்த்தம். இந்த ஊரில் கொல்லி மழவன் அப்படின்னு ஒரு குறுநில மன்னன் ஆண்டு கொண்டு இருக்கிறான். அவனுக்கு ஒரு பெண் இருக்கா, அவளுக்கு ஏதோ ஒரு வியாதி, அதுக்கு முயலகன் அப்படின்னு சொல்கிறான் இலக்கியங்களில். அது முயலகன் அப்படின்னு டிக்ஷனரியில் போய் பார்த்தோம்னா அது எபிலெப்சி மாதிரி போடுறேன். ஆனால் எபிலெப்டிக் ஃபிட்ஸ் எல்லாம் வந்தாக்க 1 நிமிஷம் இருக்கும், 2 நிமிஷம் இருக்கும், 5 நிமிஷம் இருக்கும் போயிடும். ஆனால் இந்த கொல்லி மழவனுக்கு அந்த முயலகம் நோய் அவளை ரொம்ப பயங்கரமாக பாதித்ததுனால அவள் நெடுநேரமாக அப்படி உணர்ச்சி இல்லாமே இருக்கா. அதனால் அந்த ராஜா கொல்லி மழவனுங்கிற அந்த ராஜா தனக்கு தெரிஞ்ச வைத்தியங்கள் மந்திரங்கள் தந்திரங்கள் எல்லாம் பண்ணி பார்க்குறான். அந்த வியாதி ஒன்றும் குணமாகலை. அதனால் இனிமேல் நம்ம ரொம்ப நோய் ரொம்ப முத்தி போச்சுன்னா இப்போ கூட சொல்லுவாள். இப்போ சினிமாக்களெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பேன், இது மாதிரி எங்களால் பண்ண முடிஞ்செல்லாம் பண்ணிட்டோம், இனிமேல் கடவுள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு விடுவேன், கடவுளை பிரார்த்தனை பண்ணிங்க அப்படின்னு விடுவேன். அது மாதிரி இந்த கொல்லி மழவனுக்கு கடவுளை பிரார்த்தனை பண்ணுறது தவிர வேறு வழி இல்லை இந்த பெண்ணுக்காக. அதனால் அவன் என்ன பண்ணால் அந்த பொண்ணை கொண்டு வந்து கோவிலில் இந்த சன்னதிக்கு முன்னாடி கடத்தி வச்சுருக்கான், சாமியோட கருணை கிடைக்கட்டும் அப்படின்னு. அப்படி இருக்கிறப்போ திருஞான சம்பந்தர் அந்த ஊருக்குள்ளே வரார் அப்படின்னு கேள்விப்பட்டு அந்த ராஜா போய் எதிர்கொண்டு திருஞான சம்பந்தர் அழைச்சிட்டு வரான். திருஞான சம்பந்தர் வந்ததும் அவரை சகல மரியாதைகளோடு அழைச்சின்னு வரான். வந்து அவர் நேராக கோயிலுக்கு வரார். கோயிலில் வந்து இறங்கி கோபுரத்தை வணங்கி பிராகாரத்தில் வளம் வந்து அப்புறமா கோயிலில் சன்னிதிக்குள்ளே நுழைகிறார். அப்படி சன்னிதிக்குள்ளே போகிறப்போ அங்கே பார்த்தாக்க ஒரு பெண்ணு கிடப்போம், இளம்பெண். அவளுக்கு என்ன வயசு இருக்கும் தெரில, அதை பற்றி குறிப்பு இல்லை. 10 வயசு இருக்கலாம், 8 வயசு இருக்கலாம், இல்லை 12 வயசு இருக்கலாம், நமக்கு தெரியல. அந்த பெண்ணு கிடக்கா அப்படி உடனே திருஞான சம்பந்தர் அந்த கொல்லி மழவனை பார்த்து கேட்குறாரு, என்னப்பா என்ன இது அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அந்த கொல்லி மழவன் தன்னோட பொண்ணை பற்றின விஷயங்கள்லாம் சொல்கிறான். இது என் பொண்ணு, இவளுக்கு இந்த மாதிரி வியாதி இருக்குது, குணப்படுத்த முடியல அப்படின்னு இங்கே போட்டு சாமிக்கு முன்னாடி போட்டிருக்கோம், சாமியோட உடல் கிடைக்கட்டும் அப்படின்னு. இதை கேட்டு திருஞான சம்பந்தருக்கு அவனுடைய பக்தியும் அந்த பொண் மேலே ஒரு இரக்கமும் வந்து அதை ரெண்டையும் பார்த்து அவர் இறைவனை பார்த்து ஒரு பதிகம் பாடுறார். அதுதான் இன்னைக்கு பார்க்க போகிற பதிகம், இந்த துணி வளர்த்திங்கள்னு ஆரம்பிக்கிற பதிகம். இந்த பதிகம் பாடி முடித்ததும் அந்த பொண்ணோட வியாதி உடனே குணமாயிடுறது. அப்பவே குணமே உடனே தரையில் எழுந்து நின்று ஓடி போய் அப்பாவை கட்டிக்கிறான். அதுதான் இந்த பதிகத்துடைய நிகழ்ச்சி. அதனால் இது நோய் தீர்க்கும் பதிகங்கள் அப்படின்னு இந்த பலன் தரும் பதிகங்கள்லாம் இந்த புஸ்தகங்கள்லாம் பார்த்துருப்பேன் சில பேர். அதில் இது மாதிரி உங்களுக்கு பொருள் வேணுமா, இந்த பதிகங்கள்லாம் சொல்லுங்கோ, உங்களுக்கு வயிற்று வலி போனோமா இந்த பதிகம் சொல்லுங்கோ, உங்களுக்கு கண்ணில் நோய் தீரணமா இந்த பதிகம் சொல்லுங்கோ அப்படின்லாம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று சொல்லுவார். உங்களுக்கு வினை போகணுமா அப்படிலாம். அது மாதிரி இந்த விசேஷமான பதிகங்கள் இது ஒரு பதிகம். வழக்கம் போல் இந்த பதிகத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இந்த பதிகத்தை பற்றி சேக்கிழார் பெரிய புராணத்தில் இந்த நிகழ்ச்சியை வர்ணிக்கிறார். அந்த வர்ணிக்கிற சில பாடல்களை பார்ப்போம். பிள்ளையாருன்னு அந்த ஒரு பேக்ரவுண்ட், இப்போ பதிக வரலாறு பேக்ரவுண்டில் இருக்கே அது யாரு அப்படின்னு. பிள்ளையார் அப்படின்னாக்க திருஞான சம்பந்தர். அதாவது இப்போ நம்ம பிள்ளையார் அப்படின்னு இப்போ தமிழ்நாட்டில் சொன்னோம்னா எல்லாருக்கும் விநாயகரை தான் தெரியும் பொதுவாக. ஆனால் இது முருகனும் பிள்ளை தான், சிவனுக்கு பிள்ளை முருகன் விநாயகன் ரெண்டு பேரும். ஆனால் முருகனை யாரும் பிள்ளையார்ன்னு சொல்கிறதில்ல, அது நம்ம பழக்கத்தில் அப்படி வந்திருக்கு. ஆனால் பிள்ளை ஆறுங்கிறது மரியாதைக்காக போடுற விகுதி அது. பிள்ளையார்னா மரியாதையோட பிள்ளைன்னு சொல்கிறோம். அதனால் பிள்ளையார் அப்படின்னாக்க தேவாரத்தில் பிள்ளையார் அப்படின்னு வந்ததுன்னா அது சம்பந்தரை தான் குறிக்கும். தேவாரம், பெரிய புராணம் இது மாதிரி இடங்கள்லாம், பெரிய புராணத்தில் வச்சுக்கோமே, பெரிய புராணத்தில் பிள்ளையார்னு எங்கே வந்தாலும் அது திருஞான சம்பந்தரை குறிக்கும். அதனால் அவருக்கு ஆளுடைய பிள்ளையார்னு அவருக்கு பேர். இறைவனால் ஆட்கொட்டப்பட்ட பிள்ளை அவர். அவர் சின்ன குழந்தை இருக்கிறவரை தேவனோட அருள் பெற்றதுனால ஆளுடைய பிள்ளையார்னு அவருக்கு பேர். இல்லைன்னா காழி பிள்ளையார் அப்படி சொல்லுவார். அது மட்டும் இல்லாமல் அம்மா அப்பான்னு கூப்பிட்டா சிவனும் பார்வதி இருந்து காட்சி கொடுத்தா அவருக்கு. அப்புறம் பார்வதி தன் பால் அவருக்கு ஊட்டினான். அதனால இவர் சிவனுக்கும் பார்வதிக்கும் இவர் ஒரு பிள்ளை அப்படின்னு எடுத்துக்கலாம். அதனால பிள்ளையார்ன்னு வர்றது திருஞான சம்பந்தர். பெரிய புராணத்தில் வர்ற முதல் பாட்டு இந்த வரலாற்றை சொல்றப்போ பல பாடல்களை சொல்லுவார். அதுலேருந்து சில பாடல்கள் நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு. அதில் முதல்ல பார்க்குற பாட்டு இந்த பாட்டு. இது அந்நகரில் கொல்லி மழவன் பயந்த அரும் பெறல் ஆரமுத மின் சொல் கன்னி இள மடப்பிணையாம் காமறு கோமள கொழுந்தின் கதிர்சை மேனி மண்ணு பெரும் பிணியாகும் முயலகன் வந்து அணைவுற மெய் வருத்த மெய்தி தன்னுடைய பெருஞ்சுற்றம் புலம்பு எய்த தானும் மனம் தளர்வு கொள்வான் அப்படின்னு இது போறது. அடுத்த பாட்டுல தொடர்றது இது. ஆனா இந்த ஒரு பாட்டுக்கு நம்ம பொருளை பார்த்துட்டு அடுத்த பாட்டுக்கு போவோம். அந்நகரில் அப்படின்னா இது திருப்பாச்சில ஆசிரமத்தில், இது முன்னாடி சொல்லியாச்சு. திருப்பாச்சில ஆசிரமத்தில் வந்திருக்காருன்னு முன்னாடி வேற ஒரு நீ பார்க்கல, பெரிய புராணத்தில் முன்னாடி வர்ற பாடல்கள் சொல்லியிருக்காரு அவர். அந்த நகரில் கொல்லி மழவன், இதுதான் இந்த குறுநில மன்னனோட பேர் கொல்லி மழவன். அவன் பயந்த, பயந்தன்னா பயந்தன்னு படிக்கக்கூடாது, இது பயந்தன்னு படிக்கணும். பயந்தன்னாக்க பயந்து போகிறது, அச்சப்படுறது. பயத்தல் அப்படின்னாக்க அடைதல் பெறுதல் அப்படிங்கிற மாதிரி. பயந்த கொல்லி மழவன் பயந்த அப்படின்னா கொல்லி மழவன் பெற்றெடுத்த அப்படின்னு அர்த்தம். அவன் பெற்ற அரும் பெறல் பெறுதற்கு அரிய, ஆர் அமுத அரிய அமுதம் போன்ற மென் சொல் மென்மையான சொற்கள் பேசுகின்ற கன்னி இளம்பெண், இள மடப்பிணை அப்படின்னா மடப்பிணைனாக்க பிணை அப்படின்னா பெண்மாம், மடம் அப்படின்னா இளமை அழகு அப்படின்னு அர்த்தம். அதனால அழகிய இளம் பெண்மான் போன்ற பெண் அவன் மடப்பிணையாம் காமரு கோமள கொழுந்து. இதெல்லாம் அவன் இந்த பெண்ணுக்கு வர்ணனை இவ்வளவும். காமரு அப்படின்னாக்க ரொம்ப அழகிய அப்படின்னு அர்த்தம். காமர் பூஞ்சோலைன்னா அழகான பூஞ்சோலைன்னு அர்த்தம். அது மாதிரி காமர் அப்படின்னா அழகு அப்படின்னு மனசை கவர்றதுன்னு அர்த்தம். அப்படி காமரு அழகிய கோமள கொழுந்து, அப்படியே ஒரு இளம் தளிர் போன்ற கொழுந்து போன்றவள் வந்து பெண். அந்த பொண்ணோட கதிர்சை மேனி, கதிர்சை மேனின்னா கதிர்னா நமக்கு தெரியும் ஒளி வீசுறது, சூரியனுடைய கதிர்கள் அப்படிங்கிறமே கிரணங்கள், கதிர்னா கிரணம் ஒளி அப்படின்னு அர்த்தம். அப்படி ஒளி வீசுகின்ற மேனி உடைய அந்த பெண்ணவோ, அந்த ஒளி வீசுகின்ற மெனியில என்னாச்சு, மண்ணு பெரும் பிணியாகும் முயலகன் வந்து அணைவுற. அவளுக்கு அந்த உடம்புல மண்ணு பெரும் பிணியாகும், மண்ணு அப்படின்னாக்க நிலைத்திருக்கிறதுன்னு அர்த்தம், அழியாம இருக்கிறது நிலைத்திருக்கிறது மண், மண்ணுதல் அப்படின்பா. அதனால மண்ணுதல்னா நீங்காம அவளோட நெடுங்காலமா இருக்கிற ஒரு வியாதி வந்துடுத்து. பெரும் பிணி, அது எப்படிப்பட்ட வியாதி, மகா கொடிய வியாதி பெரும் பிணி. அப்படிப்பட்ட வியாதி என்ன வியாதி, அது முயலகன் வந்து அணைவுற. அந்த முயலகன்கிற அந்த கொடிய நோய் அவளை வந்து பிடிச்சு நிடுத்தும். வந்து அணைவுறனா வந்து சேருத, வந்து அணைதல்னா சேருதல், வந்து அணைவுறனா வந்து அவளை வந்து அடைந்தது அந்த பிணி. அப்படி அதனால மெய் வருத்த மெய்தி இல்லையா, அந்த ராஜாவை பத்தி இப்ப சொல்ற, அந்த பொண்ணுக்கு அந்த வியாதி வந்துடுத்து. இப்ப இந்த பொண்ணுக்கு வியாதி வந்ததுனால அவளுக்கு அவளை பெத்த அப்பன் இருக்கான் இந்த ராஜா, அந்த கொல்லி மழவன், அவனுக்கு மெய் வருத்த மெய்திக்கிறான். ஏன்னா இதுக்காக பல இடங்களுக்கு கொண்டு போய் இது பண்ணி அது பண்ணி மனசு உடம்பு எல்லாம் கஷ்டப்படுறது அவனுக்கு. மெய்வருத்த மெய்தி தன்னுடைய பெரும் சுற்றம் புலம்பு எய்த, புலம்பு எய்தனா புலம்புறது இல்லையா, புலம்புதல் அப்படின்னா நமக்கு தெரியும், ஒப்பாரி வைக்கிறதுமோ வாய் விட்டு ஓலமிட்டு அழறதெல்லாம் புலம்புறது. அப்படியே புலம்பு எய்தனா அவெல்லாம் புலம்புதல் செய்ய அப்படின்னு அர்த்தம். யாரு, தன்னுடைய பெருஞ்சுற்றம் புலம்பு எய்த, அவனுடைய சுற்றத்தார்கள், பெரிய சுற்றத்தார்கள் நிறைய பேர் பிள்ளையா, மாமா மச்சான் அக்கா தம்பி அப்பா அம்மா எல்லா மாதிரி தாத்தா பாட்டி எல்லாம் பெரிய குடும்பம் இருக்கு இல்லையா, எல்லாரும் ஐயோ நம்ம பொண்ணுக்கு இப்படி வந்துடுத்த குழந்தைக்கு அப்படின்னு அவள்லாம் ரொம்ப வாய்விட்டு அழுதுன்னு இருக்கா. அப்படி அவள்லாம் புலம்புகின்றார்கள். அப்படி அவர்களோட தானும் மனம் தளர்வு கொள்வான். இவருக்கும் மனசுல வருத்தம், மனம் தளர்வு கொள்ளுதல்னாக்க மனசு தளர்ந்து போறது. ஐயோ நம்ம பொண்ணு இப்படி ஆயிடுச்சே, இனிமே நம்ம என்ன பண்ண போறோம், இந்த பொண்ணோட கதி என்ன இருது அப்படின்னு ரொம்ப பெரிய கலக்கத்துல இருக்கான். இதுதான் இந்த பாட்டுக்கு நேரடியான பொருள். இந்த முயலகன்கிற வியாதி, அதை பத்தி முன்னாடி சொன்னேன், காக்கா வலிப்பு அப்படின்னு நம்ம பேச்சுல சொல்லுவோம், அந்த மாதிரி வியாதி இது. ஆனா காக்கா வலிப்புலாம் வந்தா ஒரு 4-5 நிமிஷம் இருக்கும், அந்த எபிசோட் முடிஞ்சு போயிடும். ஆனா இது இந்த பொண்ணுக்கு வந்தது அப்படி எல்லாம் முடிஞ்சு போல போல் இருக்கு, நிறைய நேரம் இருந்திருக்கு போல் இருக்கு. ஏன்னா அப்படி இருக்கிறப்ப அவர்களுக்கு அந்த ஒன்றும் தெரியாத வாழ்க்கு, நம்ம எங்க இருக்கோம் என்ன பண்றோம் ஒன்றும் தெரியாத வாழ்க்கு, அப்படியே கடப்பா பிரஜையற்ற கடப்பா, உடம்பு இழுத்துன்னு இருக்கும் ஆனால் அவளுக்கு பிரஜையே இருக்காது, அது மாதிரி ஒரு வியாதி அது. கோமளம் அப்படின்னாக்க மென்மை அப்படின்னு டிக்ஷனரியில் அர்த்தம் கொடுக்குறான். ஏன்னா நம்ம கோமளா அப்படின்னு பெரிய பேர் பேரெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் பெண்களுக்கு, அந்த காலத்தில் கோமளாலாம் பேர் வைப்பான், இப்ப இல்லை அந்த காலத்தில் வைப்பான். கோமளம் அப்படின்னா மென்மை அப்படின்னு அர்த்தம். கொழுந்து அப்படின்னாக்க அதுவும் ஒரு இந்த செடியிலேருந்து கொழுந்து விடுறதுனா அப்படி டெண்டர் ஷூட் அப்படிம்போமே, அது அது மாதிரி ஒரு தளிர் அப்படிங்கிறோமே அது மாதிரி கொழுந்து. அது மாதிரி ரெண்டு இருக்கு, கொழுந்துனாக்க இந்த ஃப்ளேமுக்கும் கொழுந்து அப்படிம்ப, அதனால கோமள கொழுந்து அப்படின்னாக்க ரொம்ப மென்மையான பெண் அப்படின்னு அர்த்தம். கோமளம்னாக்க ரெண்டு மூணு அர்த்தம் இருக்கு, அதுல ஒன்னு வந்து மென்மைன்னு ஒரு அர்த்தம், இளமை அழகு அப்படின்லாம் அர்த்தம் இருக்கு டிக்ஷனரியில கொடுத்துருக்கோம். அதனால நம்ம மென்மையின் கோமள கொழுந்துனா மென்மையான கொழுந்து இவள் அப்படின்னு இல்லையா. இப்ப கொழுந்து அப்படிங்கறது நம்ம சொல்லுவோம், இப்ப ஃப்ளேம் அப்படிங்கறதுல சொல்லுவோம் ஞான கொழுந்து அப்படிம்போம் இல்லையா. சம்ம தூங்கானை மாடம்னு ஒரு கோவில் இருக்கு பெண்ணாகடம்ப, அங்க தூங்கானை மாடம்னு ஒரு கோவில் இருக்கு, அந்த கோவில்ல அவருக்கு சுடற்கொழுந்து அப்படின்னு பாட்டுல வரும், தூங்கானை மாட சுடற்கொழுந்தே அப்படின்னு பாடுவார் தேவாரத்துல. அதனால கொழுந்துனா அந்த ஃப்ளேம். இப்ப ரெண்டாவது பாட்டுக்கு அடுத்த, மற்ற வேறு ஒரு பரிசால் தவிராமை மறி வளரும் கையார் பாதம் பற்றியே வரும் குலத்து பான்மையினான் ஆதலினால் பருவி தீர பொற்றொடியை கொடு வந்து போர்க்கோல சேவகராய் புறங்கள் மூன்றும் செற்றவரதம் கோயிலுள் கொடு புகுந்து திருமுன்பே இட்டு வைத்தான். அதாவது மற்ற வேறு ஒரு பரிசால் அப்படின்னாக்க அவன் பல முயற்சிகள் பண்ணி பார்த்தான், சொன்ன இல்லையா இந்த மாதிரி ஒரு பெண்ணுக்கு வியாதி வந்ததுன்னா அந்த ஊர்ல வைத்தியர்கள்லாம் இருப்பா, அவர்களை விட்டு வைத்தியம் பண்ணி பார்த்திருப்பான், இல்லைன்னா மந்திரம் தந்திரம் அதெல்லாம் பண்ணி அப்படி ஏதாவது போறதா, ஏதாவது ஒரு வேள்வி பண்ணலாமா இல்ல ஏதாவது ஹோமம் பண்ணலாமா அதெல்லாம் பண்ணி பார்த்திருப்பான், என்னென்னோ பண்ணி பார்த்தான், அந்த வியாதி போற வழியா இல்லை. அதனால மற்ற வேறு ஒரு பரிசால், பரிசுன்னா இந்த இடத்துல விதம் வழி அப்படின்னு எடுத்துக்கணும், வேற எந்த வழியிலையும் தவிராமை அந்த வியாதி போகல, தவிராமையால் அப்படின்னு நம்ம ஒரு ஆள் அங்க வேற்றுமை உருவ கொண்டு வந்து வச்சு புரிஞ்சுக்கணும் பொருளுக்கு. மற்ற வேறு ஒரு பரிசால் தவிராமையால் அப்படின்னா வேற எந்த வழியாவும் இந்த வியாதி குணமாகல, அதனால என்ன பண்ணான் அவன், எப்படிப்பட்டவன், மறி வளரும் கையார் பாதம் பற்றியே வரும் குலத்து பான்மையினான். அவனுடைய பரம்பரை பரம்பரையா அவன் சிவனடியார்கள் குழு வழியில வந்திருக்கிறான். வழியடியோம் அப்படின்னு அதுக்கு பேர், திருவாசகத்திலாம் பாக்கலாம், வழியடியோம் வாழ்ந்தோம் கான் அப்படின்லாம் வரும் திருவம்பாவிலாம் வரும். அதனால பரம்பரை பரம்பரையா சிவபக்தர்கள் அவர்கள்லாம் அத மறி வளரும் கையார் அப்படின்னா இது சிவனுடைய வர்ணனை. இது சிவபெருமானோட கையில மான் கன்று இருக்கும், கோயில போனாக்க உற்சவமூர்த்தி கையில பார்த்தா தெரியும் ஒரு மான் கன்று இருக்கும் ஒரு கையில. அதனால அப்படி கையில மானை பிடித்த சிவபெருமானுடைய பாதம் பற்றியே வரும் குலத்து பான்மையினான், அவருடைய திருவடியையே பற்றி வரும் குலத்து பான்மையினான் அப்படின்னா அவருடைய திருவடியையே சரணடைந்து வாழ்கின்ற பரம்பரை அடியவர்கள் அவர்கள், அப்படிப்பட்ட குடும்பத்தில் அவன் வந்திருக்கான். அதனால பரிவு தீர இல்லையா, பரிவு தீரனாக்க பரிவுனா நமக்கு பொதுவா இரக்கம் அப்படின்னு தெரியும், பரிவு கொண்டான் அவளுக்காக பரிந்தான் அப்படின்லாம். ஆனா இந்த இடத்துல பரிவு அப்படின்னாக்க துன்பம் அப்படின்னு கஷ்டம் அப்படின்னு பொருள். இந்த இடத்துல பரிவு தீர தன்னுடைய துன்பம் தீரும்படியாக, அந்த பெண்ணோட துன்பம் தீரும்படியாக பொற்றொடியை கொடு வந்து, அந்த பொண்ணை கொண்டு வந்து. பொற்றொடி அப்படிங்கிற வார்த்தை நம்ம இலக்கியத்துல தான் பார்ப்போம், பேச்சுல கிடையாது. தொடி அப்படின்னாக்க வளையல்னு அர்த்தம், பொன்னாலான தொடி பொற்றொடி, இது புணர்ச்சினால அப்படி மாறும். நம்ம பொற்கை பாண்டியன் அப்படின்னு படிச்சிருப்போம் இலக்கியங்கள்ல, அந்த காலத்துல ஒரு ராஜா இருந்தான், அந்த பொற்கை பாண்டியன் வரலாறு உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். அந்த பொற்றொடி அப்படின்னா பொன்னாலான வளை, அதான் பொற்றொடி. இந்த இடத்துல ஆகு பெயராக பொன்னாலான வளையை அணிந்த பெண்ணை குறிக்கும், அதனால பெண் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல பொற்றொடியை கொண்டு வந்துன்னா அந்த பொண்ணை கொண்டு வந்து, கொடு வந்துன்னா கொண்டு வந்துன்னு அர்த்தம், கொடுங்கிறது கொண்டுன்னு அந்த இன் இல்லாம வந்திருக்கு. கொடு வந்து போர்க்கோல சேவகராய் புறங்கள் மூன்றும் செற்றவர்தம் கோயிலினுள் கொடு புகுந்து, இது சிவபெருமானோட வர்ணனை. இது வந்து சிவனோட கோயிலுக்குள்ள கொண்டு அந்த பொண்ணை வைக்க போறான், அதுக்கு சொல்றான், அதுக்கு வர்ணிக்கிறார் இவர். அது சிவபெருமான் எப்படிப்பட்டவர் அப்படின்னா அவர் முப்புறங்களையும் அழித்தவர், அதான் புறங்கள் மூன்றும் செற்றவர், சிவபெருமான் முப்புறங்களையும் அழித்தவர். அது எப்படி அழித்தார், போர்க்கோல சேவகராய், அந்த முப்புறங்கள் ஜனங்களை அழிக்கிறதுக்கு முன்னாடி அவர் ஒரு பெரிய போர் போர் செய்யக்கூடிய வீரன் மாதிரி வந்தார் அவர். ஏன்னா பெரிய தேர், அந்த தேர் மேல ஏறி கையில ஒரு மேரு மலையை வில்லா வளைச்சு அதுல வாசுகிய நானா கட்டி திருமால் வாயு அக்னிவா மூணு பேரும் வந்த ஒரு அம்பு எடுத்து அதுல கோத்து அந்த முப்பரங்களை முப்பரங்களோட போர் செய்யறதுக்கு ஆயத்தமா இருந்தார் அவர். அதான் போர்க்கோல சேவகராய் அப்படின்னு போடுற. சேவகர் அப்படின்னாக்க வீரன் அப்படின்னு அர்த்தம், சேவகன்னா வீரன் அர்த்தம். பொதுவா சேவகன் அப்படின்னாக்க நமக்கு வந்து ராஜாவுக்கு கீழே இருக்கிற சேவகன் அப்படின்னு, அது மாதிரி ராஜாவுக்கு தொண்டு செய்யறவன் வேலை செய்யற ராஜாவோட வேலைக்காரன் சேவகன் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி இல்லை, இந்த இடத்துல சேவகன் அப்படின்னா வீரன் அப்படின்னு அர்த்தம். போர்க்கோல சேவகராய்னா முப்பரங்களை எரிக்கிறதுக்காக போர் புரியறதுக்கு வீரராக வந்து முப்பரங்களை அழித்தவருடைய சற்றவர்தம் கோயிலினுள் கொடு புகுந்து அந்த கோயிலுக்குள்ள கொண்டு வந்து திருமுன்பே இட்டு வைத்தான். திருமுன்பு அப்படின்னாக்க சந்நிதின்னு அர்த்தம். இப்ப நம்ம கோயிலுக்கு போறோம் இல்லையா, அந்த கோவில்ல நம்ம சந்நிதி அப்படின்னு சொல்றோம். நீங்க பேச்சுல எழுத்துல சந்நிதின்னு தான் சொல்றோம், அது சம்ஸ்கிருத வார்த்தை. அதுக்கு தமிழ் வார்த்தை திருமுன்பு, திருமுன் இல்லைன்னா திருமுன்பு, அதுதான் சந்நிதின்னு அர்த்தம். அதனால அவன் அந்த தன்னோட பொண்ணை கொண்டு வந்து முப்பரங்களை எரித்த சிவபெருமானுடைய கோயிலுக்குள்ள கொண்டு வந்து அந்த சந்நிதியில போட்டு வச்சிருக்கான். அதான் இந்த பாட்டுக்கு நேரடியான பொருள். மரி அப்படின்னாக்க மான் கன்று, மான் மரி அப்படின்னு சொல்லணும், மரி அப்படின்னு சொல்லுவா. தெருதல் அப்படின்னாக்க அழித்தல், கொல்லுதல் அழித்தல் அப்படின்னு அர்த்தம். செருதல், அந்த செருதல் அப்படிங்கிற அந்த வெர்பது அப்படி செய்தவர் செற்றவர், அழித்தவர்னு அர்த்தம். உறுதல் உற்றவர், அது மாதிரி செருதல் செற்றவர், அது அழித்தவர். இந்த முப்பரங்கள் மூன்றும் செற்றவர்னா முப்பரங்களையும் அழித்தவர் அப்படின்னு அர்த்தம். நம்ம அடுத்த பாட்டுக்கு போவோம். மங்கள தூரியம் முழங்கு மணிவீதி கடந்து மதிச்சடையார் கோயில் பொங்கு சுடர் கோபுரத்துக்கு அணித்தாக புனைமுத்தின் சிவிகை நின்றும் அங்கன் இழிந்தருளுமுறை இழிந்தருளி அணிவாயில் பணிந்து புக்கு தங்கள் பிரான் கோயில் வளம் கொண்டு திருமுன் வணங்கச் சாரும் காலை. வரார் கோயிலுக்கு வர்ற சம்பந்தர், மங்கள தூரியம் முழங்கு மணிவீதி கடந்து. திருஞான சம்பந்தர் வர்றப்போ கொல்லி மழவன் அவரை சிறந்த முறையில வரவேற்கிறான் இல்லையா. இங்க மங்கள தூரியம் முழங்குகின்றது விதிகள்ல திருஞான சம்பந்தர் வரார் அப்படின்னு, தூரியம் அப்படின்னாக்க வாத்தியம்னு அர்த்தம். மங்கள தூரியம்னா மங்கள வாத்தியங்கள்லாம் முழங்குகின்றன. அப்படி வீதியில எல்லாரும் மங்கள வாத்தியங்கள்லாம் முழங்குகின்றார்கள். மங்கள வாத்தியம்னா நமக்கு தெரியும், சங்கு நாதஸ்வரம் முரசுகள் அது மாதிரி பல விஷயங்கள் இருக்கு, அதெல்லாம் வாசிப்பா. அப்படி வந்து அப்படி முழங்குகின்ற மணி வீதி கடந்து, மணி வீதி அப்படின்னா அழகிய வீதினு அர்த்தம். அப்படி அழகிய தெருக்கள் எல்லாம் கடந்து வந்து மதிச்சடையார் கோயில் பொங்கு சுடர் கோபுரத்துக்கு அணித்தாக அப்படி அவர் சிவிகையில் ஒருவர் சம்பந்தர், அது நமக்கு தெரியும். நம்ம முன்னாடி சம்பந்தர் தேவாரத்தெல்லாம் பார்த்தப்போ நெல்வாயில் அறத்துறை அப்படிங்கிற கோயில்ல அவருக்கு முத்துச்சிவிகை கொடுத்தார் சிவருமான், அது நமக்கு தெரியும். அதனால அன்னிலிருந்து அவர் சிவிகையில தான் வருவார் அவர். அப்படி அந்த சிவிகைய அந்த மதிச்சடையார் கோயில் அப்படின்னா மதிச்சடையார்னா மதியனா திங்கள் சந்திரன், சந்திரனை சடையில் உடையவர் சிவருமான். அப்படி சிவருமான் கோவிலுக்கு அந்த கோவிலுடைய பொங்கு சுடர் கோபுரத்துக்கு அணித்தாக, அந்த பொங்குகின்ற சுடர் அப்படின்னா ஒளி வீசுகின்ற பிரகாசமா இருக்கின்ற கோபுரத்துக்கு பக்கத்துல, அணித்தாகனா பக்கத்துலன்னு அர்த்தம். அப்படி அந்த கோபுரத்துக்கு பக்கத்துல வந்து புனைமுத்தின் சிவிகை நின்றும் அங்கன் இழிந்தருளுமுறை இழிந்தருளி. அப்ப சம்பந்தர் அந்த சிவிகையில இருந்து கீழே இறங்குறார், அதை சொல்றாரு இங்க. புனைமுத்தின் சிவிகை நின்றும் அப்படின்னா அந்த அழகிய முத்து சிவிகையிலிருந்து, நின்றும் அப்படின்னா நம்ம முன்னாடி பாத்திருக்கோம், இது இருந்து அப்படிங்கிற அர்த்தத்துல வரும். நம்ம இன்னைக்கு பேச்சுல பஸ்ல இருந்து இறங்கினான், விமானத்தில இருந்து இறங்கினான் அப்படின்னு இருந்து அப்படிங்கிற மாதிரி சொல்றோம். அந்த காலத்துல அத நின்று அப்படின்னு சொல்லுவா. புனைமுத்தின் சிவிகை நின்றும் அப்படின்னா அந்த அழகிய முத்து சிவிகையில் இருந்து அங்கன் இழிந்தருளுமுறை இழிந்தருளி, அந்த இடத்துல எப்படி இறங்கணுமோ அப்படி இறங்கினார். அதாவது அது இறங்கறதுக்கு படி வச்சாலா இல்ல பல்லக்கு சிவிகையை கீழே இறக்கி வச்சு அதுல இருந்து இறங்கினாரா அது நமக்கு தெரியாது. ஆனா எப்படி இறங்கணுமோ முறைப்படி எப்படி இறங்கணுமோ அப்படி இறங்கினார் அப்படின்னு போடுறார். இழிந்தருளுதல் அப்படின்னா இழிதல் அப்படின்னா இறங்குதல் இல்லையா. இன்னைக்கு நம்ம இழிதல் அப்படின்னா ரொம்ப மட்டமா இருக்கு அப்படிங்கறதுலதான் சொல்றோம். ஆனா இழிதல்னா இது மாதிரி இடங்கள்ல இறங்குதல்னு வரும். வானின்று இழிந்த அப்படின்னா வானிலிருந்து இறங்கிய, சிவிகை நின்று இழிந்த அப்படின்னா சிவிகையிலிருந்து இறங்கிய அப்படின்னு அர்த்தம். அப்படி இறங்கி அது பெரியவர்கள் பண்ண சுவாமியோ மகான்களோ பண்ணினா அதுக்கு வந்து அவ செய்யற செயலுக்கு அருளி அப்படின்னு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு இன்னொரு வெர்பு போட்டுக்குவா. சொல்லி அருளினார், செய்தருளினார், பாடி அருளினார், இறங்கி அருளினார் அப்படின்னு, அதாவது மகான்களும் சுவாமியும் பண்ணதுக்கு ஒரு அருளையும் கூட போட்டுக்குவா அந்த வேர்புக்கு. ஆனா இழிந்து அருளும் முறை இழிந்தருளி அணி வாயில் பணிந்து, இப்ப கோயிலுடைய அழகான வாசல் கோபுர வாசல் இருக்கு இல்லையா, அதை பணிந்தார். பணிந்து புக்கு அப்புறம் கோபுரத்து வாசலுக்குள்ள நுழைஞ்சு தங்கள் பிரான் கோயில் வளம் கொண்டு நம்ம தலைவனாகிய சிவபெருமானுடைய கோவிலை பிரதட்சணமா வந்து திருமுன் வணங்க சாரும் காலை. தண்ணிக்குள்ள தண்ணிதியை வணங்கறதுக்கு போகும்போது இந்த இடத்துல காலைனாக்க பொழுதுன்னு அர்த்தம், சாரும் காலைனா அப்படி அடையும் பொழுது சேரும்பொழுது போகும்பொழுது அர்த்தம். இதனால நமக்கு என்ன முன்னாடி சொல்றேன், நம்ம கோயில்களுக்கு போனாக்க கோபுரத்தை வணங்கணும், அப்புறம் அந்த பிராகாரத்துல வலம் வரணும், அப்புறம் தான் சாமியை தரிசனம் பண்ண போனோம், அது முறை. அதான் இங்க தேக்கிறார் சம்பந்தர் எப்படி பண்ணினார்னு நமக்கு விளக்கி இருக்காரு அந்த முறையை. அணிவாயில் பணிந்து அப்படின்னா கோபுரத்தை கும்பிட்டார் அவர். அப்புறம் உள்ள நுழைஞ்சார். அப்புறம் கோயில் வளம் கொண்டு பிராகாரத்தில் பிரதட்சணம் பண்ணார். அப்புறமா திருமுன் வணங்க சாரும் காலை, அப்புறம் சன்னிதியில தரிசனம் பண்றதுக்கு போறார். இதான் இந்த பாட்டுக்கு நேரடியான பொருள். அடுத்த பாட்டுக்கு போவோம். கன்னி இளங்கொடி உணர்வு கழிந்து நிலன் சேர்ந்ததனை கண்டு நோக்கி என் இது என்று அருள் செய்ய மழவன் தான் எதிர் இறைஞ்சி அடியேன் பெற்ற பொன் இவளை முயலகனாம் பொருவில் அரும் பிணி பொருந்த புனிதர் கோயில் முன் அணைய கொணர்வித்தேன் இது புகுந்தபடி என்று மொழிந்து நின்றான். அப்போ திருஞான சம்பந்தரங்க சந்நிதிக்குள்ள தரிசனம் பண்றதுக்கு போறார். அப்ப சந்நிதிக்கு போறப்போ சந்நிதி முன்னாடி தரையில் இந்த பெண்ணு கிடக்க அதை பாக்குறாருங்க. கன்னி இளங்கொடி உணர்வு கழிந்து நிலன் சேர்ந்ததனை கண்டு நோக்கி, அங்க சந்நிதி முன்னாடி ஒரு இளம் பெண், இளங்கொடி போன்ற பெண், உணர்வு கழிந்து அப்படின்னாக்க பிரஜை இல்லாம, பிரஜை இல்லாம நிலன் சேர்ந்ததனை கண்டு தரையில கிடக்க அதை பார்த்து கண்டு நோக்கி அப்படின்னு சொல்றார். அந்த பெண்ணை கண்டார், அப்புறம் கொல்லி மணவனை நோக்கினார் அப்படின்னு நம்ம பொருள் கொள்ளலாம். அப்படி அந்த பெண்ணை கண்டு கொல்லிமழவனை நோக்கி என் இது என்று அருள் செய்ய என்ன இது அப்படின்னு கேட்டார் கொல்லிமழவன்கிட்ட. அப்போ மழவன் தான் எதிர் இறைஞ்சி, அந்த கொல்லிமழவன் அவரை கைகுப்பி வணங்கி அடியேன் பெற்ற பொன் இவளை முயலகனாம் பொருவில் அரும் பிணி பொருந்த. இது அடியேன் பெற்ற பொன், நாம் பெற்ற பொன் போன்றவள் இவள். பொன் பெண் அப்படின்னு சொல்லணும், பொன் அப்படிங்கிறான் இல்லையா, நான் என்னோட செல்லம் என் தங்கம் அப்படிங்கிறோம் இல்லையா, நான் பெற்ற தங்கம் இவோ. இவளை முயலகனாம் பொரு இல் அரும் பிணி பொருந்த. இந்த முயலகன்கிற ஒரு கொடிய நோய் பொருந்திருக்கு. அது என்னது, எப்படிப்பட்ட நோய் அது? பொரு இல் அரும் பிணி. பொரு அப்படின்னாக்க இந்த இடத்துல ஒப்புன்னு அர்த்தம். பொரு இல் அரும் பிணி அப்படின்னா ஒப்பற்ற கொடிய நோய். அதாவது இதை விட ஒரு கொடிய நோய் இருக்குமா, இதை போல ஒரு கொடிய நோய் உண்டா அப்படின்னா கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு ஒப்பு சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு மகா கொடிய நோய் இது. இந்த பொரு இல் அரும் பிணி, அந்த பிணி தான் முயலகன். அந்த முயலகனாம் பொறியில் அரும் பிணி பொருந்த அவளை வந்து பிடிச்சுட்டு இருக்கு. அதனால புனிதர் கோயில் முன் அணைய கொணர்வித்தேன், நம்ம சுவாமியோட கோயிலுக்கு முன்னாடி கொண்டு வந்து போட்டிருக்கேன். கொணர்வித்தேன்னா கொண்டு வர செய்தேன் அர்த்தம். இது புகுந்தபடி, இதுதான் நடந்தது முன்னாடி நடந்த விஷயம், இதுதான் நடந்துதான் விஷயம் அப்படிங்கிறோம். புகுந்தபடி அப்படின்னாக்க நிகழ்ந்தபடின்னு அர்த்தம். முன்னாடி நடந்தது இதுதான் அப்படின்னு அவருக்கு மொழிந்து நின்றான் அப்படின்னு அவருக்கு சொல்லிட்டு அங்க நிக்கிறான். இப்ப அடுத்த பாட்டுக்கு போவோம். ஸோ இப்போ என்ன சொல்றக்கா, கொல்லி மழவன்ட்ட கே அந்த பெண்ணு சந்நிதியில் அந்த பெண்ணு கிடக்கா, அந்த சம்பந்தர அந்த பெண்ணை பார்த்து மழவன்ட்ட நீ யார் என்ன இதுன்னு கேட்குறார். கொல்லி மழவன் நான் பெற்ற பெண்ணுவோ, முயலகன் பிடிச்சிட்டுருக்கு, வேற வழி இல்லாமல் சாமி முன்னாடி போட்டிருக்கேன் அப்படிங்கிறான். இங்கிறது அடுத்த பாட்டில் பார்ப்போம். அணிக்கிளர் தாரவன் சொன்ன மாற்றம் அருளுடன் கேட்டு அந்நிலை நின்றே பனிவள செஞ்சடை பாய்ச்சல் மேய பரம்பொருள் ஆயினாரை பணிந்து மணிவளர் கண்டரோ மங்கையை வாட மயல் செய்வதோ இவர் மாண்பது என்று தனிவியில் பிணிதற்கும் பதிக தன் தமிழ் பாடினார் சண்பைநாதர். இது சொல்றது சம்மரி என்னன்னாக்க, அந்த கொல்லிமழவன் சொன்னதை கேட்டதும் இவர் ஒரு பதிகம் பாடினார் அந்த நோய் தீர்றதுக்காக. அதான் இந்த சம்மரி இந்த பாட்டுக்கு. அணி கிளர் தார் அவன் அப்படின்னா கிளறுதல் அப்படின்னாக்க மிகுதல் பொங்குதல் அப்படின்னு அர்த்தம். கிளர்ச்சி அப்படின்னா மன மனக்கிளர்ச்சி என்ன அர்த்தம், மனசு பொங்குறது அதான் மனக்கிளர்ச்சி. இல்லைன்னா கிளர்ச்சி நடக்கிறது அப்படிங்கிறோமே, மக்கள்லாம் பொங்கி எழுந்தனர் அப்படிங்கிறோமே, அதான் கிளர்ச்சினாக்க பொங்கி எழுறது. அணி கிளர் அப்படின்னா அணி அப்படின்னா அழகு. இந்த அணி கிளர் தார் அப்படின்னா அழகு பொங்குகின்ற மாலைன்னு அர்த்தம். தார்னா மாலை, கழுத்தில் போட்டிருக்க மார்பில் போட்டுக்கிற மாலைக்கு தார்னு பேர். அந்த கொல்லி மழவன் அந்த அரசன் இல்லையாவன், அதனால் அவன் கழுத்தில் மாலை போட்டுருக்கான். அதான் சொல்ல அணி கிளர் தாரவன் அப்படின்னா அந்த அழகான மாலை போட்டுருக்கிற இந்த கொல்லிமழவன் சொன்ன மாற்றம். மாற்றம் அப்படின்னாக்கா வார்த்தை விடை அப்படின்னு அர்த்தம். திருநாவுக்கரசர் பதிகத்தை பார்த்துருந்தப்போ நாம் ஆருக்கும் குடியலோம்னு ஒரு பதிகம் பார்த்துருக்கோம். அதில் மறுமாற்ற திருத்தாண்டகம்னு பேருது. ஏன்னா ராஜா சேவர்களை அனுப்பிச்சு வீரர்களை அனுப்பிச்சு திருநாவுக்கரசரை அழைச்சின்னு வாங்க அப்படின்னு அனுப்புவோம். அப்போ திருநாவுக்கரசர் அந்த வீரர்களுக்கும் பதிலாக சொல்கிற வார்த்தை தான் அந்த தாண்டகம். அதனால் அதுக்கு மறுமாற்ற திருத்தாண்டகம்னு பேர். அதுக்கு மாற்றம்னா சொல் பேச்சு, மறுமாற்றம்னா விடை. மாற்றம்னாலும் விடை தான், மறுமாற்றம்னா நிச்சயமாக விடை தான். அதனால் அணிக்கிளர் தாரவன் அந்த கொல்லி மழவன் சொன்ன மாற்றம், அவன் சொன்ன வார்த்தைகளை அருளுடன் கேட்டு, அதை அன்போடு கேட்டு அந்நிலை நின்று அப்போ அந்த நிலையிலேயே அப்படியே உடனேயே பனிவளர் செஞ்சடை பாய்ச்சல் மேய பரம்பொருள் ஆயினாரை பணிந்து. அந்த பாய்ச்சல் மேய, பாய்ச்சல்ங்கிறது அந்த சொன்ன இல்லையா அந்த கூட்டம், அந்த லோக்கல் ஏரியாவுக்கு பேர் பாய்ச்சல். அந்த பாய்ச்சலில் இருக்கிற சிவருமான், அவர் யாரு, பனிவளர் செஞ்சடை உடையவர் அவர். பனிவளர் செஞ்சடை பரம்பொருளவர். அவருக்கு பனி அப்படின்னாக்க பாம்புன்னு அர்த்தம். நாகப்பாம்புக்கு பனின்னு பேர். இந்த பாம்போட படம் இருக்கு இல்லையா, அதுக்கு பனின்னு பேர். அதனால பனி அப்படிங்கிறது நாகப்பாம்போட படம், அது ஆகு பேரா நாகப்பாம்புக்கே வரும். பனி வளர் செஞ்சடைன்னா செஞ்சடை மேல நாகப்பாம்பு தங்குகின்ற சிவபெருமான். அவருடைய வேறொரு குணம் என்ன, அவர் பரம்பொருள். பரம்பொருள் ஆயினார் அப்படின்னா அவர் தான் எல்லாருக்கும் மேலான பொருள், பரம்பொருள் அவர் தான். அப்படிப்பட்ட சிவபெருமானை பணிந்து இந்த பாய்ச்சல்ல எழுந்தருள் இருக்கின்ற, தடையில செஞ்சடையில நாகப்பாம்பு இருக்கின்ற, பரம்பொருளாய் இருக்கின்ற சிவபெருமானை பணிந்து மணிவளர் கண்டரோ மங்கையை வாட மயல் செய்வதோ இவர் மாண்பது என்று அப்படின்னா என்ன பாடினார்னு அந்த பாட்டோடைய வரிகளை சொல்றாரு இங்க சேக்கிழர். சம்பந்தர் எப்படி பாடினார் அப்படின்னு சொல்றார். மணிவளர் கண்டரோ மங்கையை வாட மயல் செய்வதோ இவர் மாண்பு அது அப்படின்னு பாடினார் அப்படின்னு சொல்றார். அப்படின்னு தனிவில் பிணிதவிற்கும் பதிக தந்தமிழ் பாடினார் சண்பைநாதர். சண்பைநாதர் அப்படின்னா சண்பை அப்படிங்கிறது சிறுகாழிக்கு பல பேர்கள், 12 பேர் உண்டு. அந்த 12 பேர்ல ஒரு பேர் சண்பை. அந்த சண்பைநாதர் அப்படின்னா சிறுகாழியில அவதரித்த சிறுகாழிக்கு தலைவரான சம்பந்தர். அவர் என்ன பாடினார், அவர் மணிவளர் கண்டரோ இந்த நீல கண்டத்துனா கண்டத்துல நீல மணி இருக்கே அவரா மணிவளர் கண்டரோ இந்த நீலகண்டரோ மங்கையை வாட மயல் செய்வதோ பெண் இருக்கால இவள் வருந்தும்படியாக இவளுக்கு மயக்கத்தை தந்திருக்காரு அதுவா இவர் மாண்பு, அதுவா இவருடைய பெருமை, அதுவா இவருடைய குணம், இவருக்கு தகுமா அப்படிங்கிற மாதிரி கேக்குறார். இந்த நீலகண்டரோ இந்த பெண் அப்படி மயக்கம் பண்ற வச்சிருக்கிறாரே இதுவா இவருடைய பண்பு, இதுவா இவருடைய குணம் என்று தனிவியில் பிணி தவிர்க்கும் பதிக தந்தமிழ். தனிவியில் பிணி அப்படின்னா தனிவில் அப்படி தனிவு அப்படின்னா குறையறது, தனிச்சு போச்சு அப்படிங்கிற குறைஞ்சு போறது, இல்லாம போறது. நோய் தனிந்ததுன்னா நோய் குணமாச்சுன்னு அர்த்தம். தனிவியல் பிணி அப்படின்னா தீராத வியாதி. அப்படி இந்த தீராத வியாதியை தவிர்க்கும் பதிகம், அப்படி தீராத வியாதியை தீர்க்கிற பதிகமாகிய தன் தமிழ் குளிர்ந்த தமிழ் பதிகத்தை பாடினார் திருஞான சம்பந்தர். இதுதான் இந்த பாட்டுக்கு நேரடியான பொருள். மயல் அப்படின்னாக்க தமிழ்ல சில வார்த்தைகளுக்கு பல அர்த்தங்கள் உண்டு. மயல் அப்படிங்கிறது அது மாதிரி ஒரு அர்த்தம். அதாவது சில ஷேட்ஸ் ஆஃப் மீனிங் வரும். அதாவது மயக்கம் அப்படின்னு ஒன்று, அது உடம்புல வர்ற மயக்கம், அறிவின் மயக்கம், அறியாமை அப்படின்னு வரும். இப்போ விஷ்ணுவும் பிரம்மாவும் அடிமுடி தேடினார்கள், அது அவருடைய அறியாமையினால், அதனால மயல் கொண்டு அப்படின்னு சொல்லுவார். மயல் கொண்டு அடிமுடி தேடினார்கள் அப்படின்னு. ஆனால் இந்த மாதிரி மயக்கமும் மயல் தான், உணர்வே இல்லாமல் கிடக்கா இல்லையா, அதுவும் ஒரு மயக்கம். மயக்கம்னாலே நமக்கு தெரியும், நம்ம பிரஜை இல்லாமல் கிடந்தாலும் மயக்கம்தான். இல்ல நம்ம ஏதாவது ஒரு மேல ரொம்ப பித்து பிடிச்ச மாதிரி இருந்தாலும் அது ஒரு மயக்கம் அவனுக்கு இல்லையா, அவன் மயங்கி கிடக்கான் அப்படிம்பா. அதாவது இந்த குடும்பங்கள் எல்லாம் கேட்கலாம் இல்லையா, அவன் பேச்சை கட்டின அவன் மயங்கி கிடக்கான் அப்படிம்பா. அதாவது மயக்கம்னா அறிவு தெளிவு இல்லாமல் இருக்கிறது, அதோடைய ஒரு எக்ஸ்ட்ரீம் வந்து நம்ம உணர்ச்சி இல்லாமல் கிடக்கிறது, அதான் மயல். நம்ம அடுத்த பாட்டுக்கு போவோம். என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த பதியம் பாடி முடிச்சிட்டார் சம்பந்தர். பதியம் பாடி முடிச்சதும் அந்த பொண்ணு நோய் தீர்ந்து டபால்னு டக்குன்னு எழுந்துடுறா தரையிலேருந்து, எழுந்து சீக்கிரமா போய் தன் அப்பா பக்கத்துல போய் நிற்கிறான். அதான் இந்த பாட்டோட மொத்த கருத்து. பண்ணு தமிழ் மறையாம் பதிகம் பாடி திருக்கடை காப்பு சாத்தி மண்ணும் கவுனியர் போற்றி நிற்க மழவன் பயந்த மழலை மென்சொல் கன்னி உருப்பிணி விட்டு நீங்க கதும் என பார்மிசை நின்றெழுந்து பொன்னின் கொடி என ஒல்கி வந்து பொறுவலி தாதை புடை அணைந்தாள். பண்ணு தமிழ் மறையாம் பதிகம், பண்ணுதல்னாக்க சொல்றது பாடுறதுன்னு அர்த்தம். அப்படி பாடுகின்ற சொல்லுகின்ற தமிழ் மறை தமிழ் வேதமாகிய பதிகம் பாடினார் சம்பந்தர். அப்படி பதிகத்தை பாடி திருக்கடைக்காப்பு சாத்தி, திருக்கடைக்காப்பு சாத்தி அப்படின்னாக்க இந்த சம்பந்தர் பதிகங்களுக்கு சம்பந்தர் தேவாரத்துக்கு பொதுவா திருக்கடைக்காப்பு அப்படின்னு பேர். அவர் பதிகத்துல எல்லாம் இந்த 11வது பாட்டுல இந்த பதிகம் இந்த ஊர்ல இருக்கிற சுவாமி மேல பாடப்பட்டது, அது இந்த ஊர்ல அவதரித்த திருஞான சம்பந்தரால பாடப்பட்டது, இந்த பதிகத்தை பாடுறவர்களுக்கு இந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்ற ஒரு பாட்டு. அதுக்கு கடைக்காப்புன்னு பேர். பலஸ்ருதின்னு சமஸ்கிருதத்துல சொல்லுவா, தமிழ்ல கடைக்காப்புன்னு பேர். அப்படி கடைக்காப்பு சம்பந்தர் பாட்டுல எல்லாத்துலயும் உண்டு. திருநாவுக்கரசர் பாட்டுல கடைக்காப்பு கிடையாது, சுந்தரர்ல உண்டு, திருஞான சம்பந்தர்ல உண்டு, சொந்த அப்பர்ல கிடையாது. அதனால இந்த திருக்கடைக்காப்பு சாத்திரர் அப்படின்னா அந்த பதிகத்தோடைய முடிவு அப்படின்னு அர்த்தம். திருக்கடைக்காப்பு சாத்தினாக்க பதிகத்துல 10 பாட்டு 11 பாட்டு பாடிட்டு இருக்கா இல்லையா, அந்த பதிகத்தோட பாடல்கள் எல்லாம் பாடி இந்த திருக்கடைக்காப்பு சாத்திரதுனா அது வந்து அந்த பதிகத்தை க்ளோஸ் பண்றது, காப்பிடுறதுனாக்க டு லாக் அப்படிங்கிற மாதிரி இல்லையா, கதவை காப்பிடுறது அப்படின்னாக்க கதவுக்கு தாப்பால் போடுறதுக்கு காப்பிடுறதுன்னு பேரு. அதனால இந்த திருக்கடைக்காப்புனா அந்த பதிகத்தோட க்ளோசிங் சாங் அது. அப்படி திருக்கடைக்காப்பு சாத்தி அந்த திருக்கடைக்காப்பு பாட்டையும் பாடி மண்ணும் கவுனியர் போற்றி நிற்க. கவுனியர் அப்படின்னாக்க திருஞான சம்பந்தருக்கு இன்னொரு பேர். இது நம்ம பாடல்கள்ல வெரைட்டி வேணுங்கிறதுக்காகவும் வர்ணனைக்காகவும் பல விதங்களில் ஒருத்தர் வர சொல்லுவா. இப்போ திருஞான சம்பந்தன்னு சொல்லலாம், இல்லைன்னாக்க காழியர் கோன் அப்படின்னு சொல்லலாம், புகழியர் மண் அப்படின்னு சொல்லலாம், சண்பை நாதர் சொல்லலாம், கவுனியர் அப்படிங்கிற இந்த இடத்துல. கவுனியர் அப்படின்னாக்க திருஞான சம்பந்தருடைய கோத்திரமானது கவுண்டின்ய கோத்திரம். அந்த கவுண்டின்ய கோத்திரத்துக்கு தமிழில் கவுனியர் கோத்திரம், கவுனியன் அப்படிம்ப. அதனால கவுனியர் அப்படின்னா கவுண்டின்ய கோத்திரத்தில் அவதரித்த திருஞான சம்பந்தர் அப்படின்னு அர்த்தம் இந்த இடத்துல. அப்படி மண்ணும் கவுனியர் போற்றி நிற்க அப்படி நிலை பெற்ற என்றும் புகழுடைய திருஞான சம்பந்தர் அப்படி சிறைவனை வழிபட்டு நிற்க அந்த சமயத்துல மழவன் பயந்த மழலை மென் சொல் கன்னி. அந்த மழவன் பெற்ற பெண் இருக்காளே இளம் மென் சொல் கன்னி, அந்த பெண்ணு உரு பிணி விட்டு நீங்க, அவளை பிடிச்சிருந்த முயலங்கிற நோயானது ஒரேடியா ஒழிஞ்சு போச்சு, தீந்து போச்சு. விட்டு நீங்க, விட்டு அப்படின்னாலும் பிணி விட்டுனாலும் பிணி நீங்கனாலும் ஒரே அர்த்தம் தான். பிணி விட்டு நீங்க அப்படின்னு சொன்னாக்க அது வந்து எம்பசிஸ்க்காக, ஒரே அர்த்தம் உள்ள சொல்லு ரெண்டு தரம் சொன்னாக்க அது எம்பசிஸ்க்காக. சொல்லுவோம் இல்லையா வியாதி போச்சு அப்படின்னு ஒரு சொல்லுவோம், ஆனா வியாதி போயே போச்சு அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம், அடியோட போச்சுன்னு அர்த்தம், கேரண்டி. அது மாதிரி எம்பசிஸ்க்காக சொல்றது விட்டு நீங்க, ஒரு பிணி விட்டு நீங்க, அந்த அவளை பிடிச்சிருந்த முயலகன்கிற வியாதியானது ஒரேடியே தீந்து போக கதும் என பார்மிசை நின்றெழுந்து. கதும் அப்படிங்கறது பழைய தமிழ்ல ஒரு சொல்லுது, விரைவு குறிக்கும். டக்குன்னு வந்தான், டபக்குன்னு எழுந்தான் அப்படின்லாம் சொல்றோமே நம்ம பேச்சுல, டக்குன்னு வந்தான் டபக்குன்னு எழுந்தான் அப்படிங்கிறோமே, அதெல்லாம் அந்த ஸ்பீட குறிக்கிறதுக்காக. அது மாதிரி இந்த ஸ்பீட குறிக்கிற ஒரு சொல் கதும். கதும் என பார்மிசை நின்றெழுந்து, டபக்குன்னு பூமியில இருந்து நின்று எழுந்து நின்று, பொன்னின் கொடியென ஒல்கி வந்து. இந்த ஒரு பொன்னாலான ஒரு கொடி மாதிரி அப்படி ஒல்கி வந்து. ஒல்கிறதுனாக்க அப்படி நெளிய வளைஞ்சு கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் நெளியறாங்கிறோம் இல்லையா, நெளியாவும் நில்லு அப்படிங்கிறோமே, அப்படி கொஞ்சம் நாணத்தோட நெளியறது. அது மாதிரி ஒல்கிறதுன்னா அது மாதிரி வளையறதுன்னு அர்த்தம். அப்படி ஒல்கி வந்து அப்படி வளைஞ்சு வந்து, பொறுவலி தாதை புடை அணைந்தாள். இந்த தாதைனா அப்பா, அவளுக்கு அப்பா அந்த மழவன். அவன் எப்படிப்பட்டவன், பொறுவலி தாதை, போர் செய்யக்கூடிய வலிமை உடைய தாதை. பொறு அப்படின்னா முன்னாடி பார்த்தப்ப ஒப்புன்னு சொன்னேன், பொருவில் பிணி அப்படின்னா ஒப்பு இல்லாத பிணி அப்படின்னு சொன்னேன். ஆனா இந்த இடத்துல வர்ற பொறு அப்படிங்கிறது போர் அப்படிங்கிற அர்த்தத்தில் வருது. பொறுதல் அப்படின்னா போர் செய்தல். பொறுவலி தாதைனா போர் செய்கின்ற வலிமை உடைய தந்தை அந்த கொல்லி மழவன். அவன் புடை அணைந்தாள், அவனுக்கு பக்கத்துல வந்து நின்று சேர்ந்த. அதனால அந்த பெண் டக்குன்னு பூமியிலேருந்து எழுந்து ஒரு பொற்கொடி அசைஞ்சு வர்ற மாதிரி அசைஞ்சு வந்து, போர் செய்யக்கூடிய வலிமையுடைய பலசாலியான தன்னுடைய தந்தையின் பக்கத்துல வந்து நின்னான். அதுதான் இந்த பாட்டுக்கு நேரடியான பொருள். ஒல்கிறதுனா வளையறது, வளையறது. அது பொன் கொடி மாதிரி, பொன்னாலான கொடி மாதிரி இருக்கா இல்லையாவோ, கொடி வந்து நேரம் நிற்குமா, நம்ம ஒரு கொடியை பாக்குறோம் இல்லையா, செடி கொடிகள்ல கொடி, அந்த கொடி அப்படி வளையும். அது மாதிரி இந்த பொண்ணு வந்து அப்படி அப்படி வளைஞ்சு நெளிஞ்சு அப்படி வரலாம் நாணத்தோட. இப்படி எல்லாம் சுத்தி இவ்வளவு பேர் நின்று இருக்காள் இல்லையா. இப்ப திருஞான சம்பந்தம் மட்டும் நிக்கலையே, திருஞான சம்பந்தம் இருக்காரு, அவரை சுத்தி ஒரு 30-40 அடியார்கள் தொண்டர்கள் நின்று இருப்பா. அப்படி அப்படி உணர்வு வந்து முடிச்சு பாக்குற அந்த பெண்ணு இப்படி சுத்தி ஒரு 40 பேர் நின்று இருக்கா. உடனே அந்த பொண்ணுக்கு என்ன வரும், ஒரு வெக்கம் வரும், எல்லாரும் நம்மள பாத்துட்டு இருக்காங்கிற ஒரு வெக்கம் வரும். உடனே டபக்குன்னு அப்படி ஓடி போய் வெக்கத்தோட போய் அப்பா பக்கத்துல நிக்கிறான். அதான் அங்க சொல்ற ஒல்கி வந்துன்னு சொல்ற. அப்ப நடராஜர் காலங்களில் இருக்கிற அந்த ஒரு பூதம் மாதிரி ஒன்று இருக்கும், அதுக்கு முயலகன் தான் பேரு. சம்ஸ்கிருதத்துல அபஸ்மாரம். ஆனா இந்த முயலகன்கிற நோய்க்கு சம்ஸ்கிருதத்துல அபஸ்மாரம்ங்கிற பேரை தான் சொல்ற. அதான் ஆனா இந்த இந்த திருவாசி கோயிலுக்கு போய் நல்லா பாக்கலாம், அங்க நடராஜர் விக்கிரத்துக்கு கீழே முயலகன் இல்லாம ஒரு பாம்பு இருக்கும். அது ஏன்னா இது வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு அன்போட ஒரு உச்சத்துல மக்கள் பண்ணது. இது இவர் சம்பந்தர் பாடினதுனால முயலகன் நோய் போயிடுச்சு இல்லையா, அதனால முயலகன் தீந்து முயலகன் போனதுனால நடராஜர் வந்து பாம்பு மேல ஆடுறதா அப்படி ஒரு காட்சி வர்ணிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு எனக்கு தோன்றது. ஆனா சம்பந்தர் வந்து நடராஜர் காலுக்கு இருக்கிற முயலகனை போக சொல்லி பாடல. இந்த அளவுல நிறைவு செஞ்சுக்குவோம். திருச்சிற்றம்பலம்.